உங்கள் வாய் உங்கள் ஊருட்டு பாட்காஸ்ட்டை கேட்கறக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் அவங்களோட காதுகளுக்கும் என்னோட அன்பான வணக்கம். இந்த பாட்காஸ்ட் ஒரு சோலோ எபிசோட். நான் ஒரே ஆளாக உட்காந்து பேசி அதை பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பணும்னு சொன்னப்போ அனுமதி கொடுத்த உங்கள் வாய் உங்கள் ஊருட்டு ஃபவுண்டர் மியூனிகோட டான் ஐயா அமிர்த் அவர்களுக்கு என்னோட நன்றிகள். இந்த பாட்காஸ்ட்டை நான் பதிவு பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் 2022 வழியனுப்பி வச்சுட்டு 2023 வரவேற்க சந்தோஷமாக தயாராகிட்டு இருக்காங்க. இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டுருக்கிற அனைவருக்கும் அவங்களோட குடும்பங்களுக்கும் உங்கள் வாய் உங்கள் ஊருட்டு சார்பாக நான் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடு வர்றதுக்கு கண்டிப்பாக அதிக நேரம் ஆகுங்கிறது எனக்கும் அம்பத்துக்கும் தெரியும். எனவே இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டுருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் தை 1ஆம் தேதி தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்கள் வாய் உங்கள் ஊருட்டு சார்பாக நான் சொல்லிக்கிறேன். நான் உங்கள் சஞ்சய். நம்ம பேச போகிறது ரொம்ப ஒரு பர்சனலான விஷயம். கடந்த 3 மாதமாக என்னோடய வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்த சம்பவங்களும் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடமும் எனக்கு ஏற்பட்ட மெச்சூரிட்டியை பற்றி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்கு போகலாம். பாட்காஸ்டோட நெடுநாள் ரசிகர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் உங்களால் தொடர்ந்து எபிசோடு போட முடிய மாட்டேங்குதுன்னு. நீங்கள் கேட்காட்டியும் அதை நாங்கள் ஒரு கேள்வியாக நினச்சிக்குவோம். அதுக்கான விட என்னென்னா, எங்களோட முழுநேர தொழில்ங்கிறது இன்ஜினியரிங் தான். அமிர்த் ஒரு ஃபுல் டைம் இன்ஜினியராக இருக்கார், நான் மாஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் எங்களுக்கு எப்போல்லாம் எங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வெண்ட் அவுட் பண்ணணுன்னு தோணுதோ, இல்லை நிறைய கிரிஞ்சு ஸ்டஃப் எங்கள் மண்டைக்குள்ளே ஏறி அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ, அப்போ தான் பாட்காஸ்ட் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன செமஸ்டரில் நான் அதிக பேப்பர் எடுத்து தேவையில்லாமல் மெனியை டென்ஷன் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் இந்தியா போயிருந்தேன். 1.5 வருஷம் கழிச்சு இந்தியா போகிறோமே, ஓஹோன்னு இருக்கும், 1 மாதம் நம்மளை ராஜா மாதிரி நடத்துவாங்கன்னு போனேன். எனக்கு அங்கே இந்தியா சொன்னது அபவுட் டன். ஏன்னா ஏகப்பட்ட வேலையை எங்கள் கம்பெனி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் பேக்கிங், நான் 2 நாள் நீ ஊருக்கு போகிறேன்னு அம்மா சொன்னாங்க. வெக்கேஷனில் அங்கிருந்த கம்பெனியோட வேலை, ஆயுத பூஜை, அது எதுன்னு அப்படியே போயிடுச்சு. சரி, இங்கே திரும்பி வரும்போது அழகாக இங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனர் நோட்டீஸ் கொடுக்குறான், உனக்கு 40 யூரோ வாடகை அதிகம் பண்ண போகிறப்பான்னு. பேங்க் பேலன்ஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு, நீ எப்படியும் டிசம்பர்லேருந்து வேலைக்கு போட போலன்னு. அதனால் வந்த உடனே அதே ஆர்கனைசேஷனுக்குள்ளே வேறு வீடு பார்க்குற வேலையில் இறங்கிட்டேன். அது பார்த்து முடிச்சு மிகவும் ஒரு நற்பேறு காரணமாக எனக்கு நான் எதிர்பார்த்த இடத்துல வீடு மாறுதல் கிடச்சி அதை மாற்றிட்டு வந்து செட்டில் ஆகி நான் இப்போ தான் ஒரு ஃப்ரீ டைமாக இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன் எடுத்திருக்கேன். அதனால் இப்போ நான் இந்த சோலோ பாட்காஸ்ட்டில் இந்த 3 மாதத்தில் நடந்த சின்ன சின்ன சமாச்சாரங்களையும் அதை நான் எப்படி ஏற்றுக்கிட்டேங்கிறதையும் சொல்ல போகிறேன். எங்கள் பாட்காஸ்ட் எபிசோடுகளை முன்னாடியே கேட்டவங்களுக்கு தெரியும், நான் ஜெர்மனியில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாகவே ஐரோப்பிய நாடுகளுக்கு மாஸ்டர்ஸ் பண்ண வருவாங்க, 2-3 செமஸ்டருக்குள்ள சப்ஜெக்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீசிஸ் பண்ணுவாங்க. என்னோடய முதல் செமஸ்டர் கொரோனா காரணமாக ரொம்ப பரிதாபமாக போனதுனால 3 செமஸ்டருக்கு பதிலாக 4 செமஸ்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தீசிஸ் பண்ணலான்னு நானும் திட்டம் போட்டிருந்தேன். இந்தியா கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு PhD ஸ்காலர் நீங்கள் திரும்பி வந்த உடனே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண உனக்கு அசிஸ்டண்ட் வேலை தரா அப்படின்னு சொன்னான். அப்படி சரின்னு நானும் இந்தியா போயிட்டு திரும்பி வந்து அவர்கிட்ட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேலை கிடைச்சிது. 3 மாதம் உனக்கு பே தர முடியாது, ஜனவரிலேருந்து பே தர, நீ ஒரு 3 to 6 மந்த்ஸ் நல்லபடியாக ஒர்க் பண்ணினா உனக்கு மாஸ்டர் தீசிஸும் நானே கொடுத்துறேன், யூனிவர்சிட்டிலையும் தீசிஸ் பண்ணலான்னு சொன்னார். நானும் சும்மா கிடந்தவனுக்கு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான யாரோ கூப்பிட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். அந்த அசிஸ்டண்ட் வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்களை பயன்படுத்திக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். படிப்படியாக அந்த ஸ்கில்ஸை நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போதே என்னோட வீட்டு உரிமையாளர் அந்த நிறுவனம் உனக்கு வாடகை அதிகம் பண்ண போகிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னோடய நற்பேறு காரணமாக நான் நினச்ச மாதிரியே எனக்கு வேற ஒரு கம்மியான வாடகைக்கு வர கிடச்சிது. பழைய ரூம்லேருந்து நான் எல்லாத்தையும் மாற்றிட்டு இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய அந்த சூப்பர்வைசர்கிட்ட போய் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான், நீ மாஸ்டர் தீசிஸ் பண்ணாலும் உனக்கு மாதம் ரொம்ப கம்மியான ஒரு சம்பளம் தான் கிடைக்கும்னு சொன்னான். அந்த சம்பளம் என்னோடய வாழ்வாதாரத்துக்கு பத்தாததுனால நான் வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை விட வேண்டியதாக போச்சு. இப்போது என் பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டும் எனக்கு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தான் வரும். இந்த நிலமையில் என்னோடய வாழ்க்கை ரொம்பவே மோசமாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு 25 வயசாச்சு. என் கூட ஸ்கூலில் படித்தவங்க கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க, காலேஜில் படித்தவங்களாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு மொட்டை போடுற மச்சானி வரையான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நிலமையில் நான் புது வீட்டில் கட்டில் படுத்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் ராத்திரி பாதி நேரம் தூக்கம் வராது. அப்படி கண்ணை திறந்து பார்த்தாலும் மொத்தமாக இருட்டாக தெரியும். கண்ணை மூடினா அதை விட இருட்டாக தெரியும். நம்ம எதிர்காலத்தில் என்ன தான் பண்ண போகிறோம்? ஒருவேளை நமக்கு தீசிஸ் கிடைக்காமல் போயிட்டா என்னதாகும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய தோத்தவங்களை ஏறுவோமா? இப்படியெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, நான் பேச்சுலர்ஸ் படிக்கும்போது எனக்கான அடுத்த படி என்ன, அதை நான் எப்படி போய் சேர போகிறேன், சேரவனா மாட்டேனாங்கிற ஒரு குழப்பமே எனக்கு இல்லை. நான் 12th முடிக்கும்போது நல்ல மதிப்பெண்ணோடு தான் முடித்தேன். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து எந்த நன்கொடையும் கட்டாமல் தான் சேர்ந்தேன். காலேஜில் படிக்கும்போது ஜெர்மன் மொழி படித்தேன். காலேஜில் நல்ல மதிப்பெண் வாங்கி தான் எல்லா பரீட்சையிலையும் தேர்ச்சி அடைஞ்சேன். ஜெர்மனி வரணுங்கிறது என்னோடய ஒற்றை இலக்காக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தீசிஸ் முடிச்சுட்டு உடனே இந்தியா போகிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அதனால் தீசிஸ் சீக்கிரம் கிடச்சிட்டா இந்தியா போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக மாற்றி விட்டுருச்சு. சரி, நம்ம தான் இப்படி ரொம்ப ஒரு மனக்குழப்பமான நிலைமையில் இருக்கோம், இங்கே இருக்கிற நம்ம டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ்கிட்ட பேசலான்னா அவனுங்க அதை விட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் நான் தீசிஸ் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு தான் என்கிட்ட பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவான். நான் இந்த குழப்பத்தோடு போய் கேட்கும்போது சொல்கிறான், ப்ரோ நான் 5th வருஷத்தில் இருக்கிறேன் ப்ரோ, செமஸ்டருக்கு 2 பேப்பராக படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் கடைசி பேப்பர் படிக்கிறேன், நீ பொறுமையாக தீசிஸ் அப்ளை பண்ணுங்கிறான். எப்பா சாமி, 5 வருஷம்லாம் என்னால் இங்கே இருக்க முடியாது, அதுக்குள்ளே எப்படியாவது தீசிஸ் படிக்கணும். இன்னொருத்தர் போய் கேட்டால், நீ எதுக்கு ப்ரோ திரும்பி இந்தியா போகிற, பெசாமி இங்கேயே இருந்துரு, ஜாலியாக ஜெர்மனியில் ஒரு ஜெர்மன் குடிமகனாக வாழ்வியான்னு சொல்கிறனு வழியே தீசிஸ் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு பக்கம் பார்த்தா அக்கௌண்ட்டில் இருக்கிற செலவாயிட்ருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா தீசிஸ் கிடைக்க மாட்டேங்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக போகணும்னு பார்த்தா கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சும்மா இருக்க மாட்டேங்குது. இந்த செமஸ்டரில் எவ்வளவோ எளிமையான பேப்பர் இருக்கும்போது நாம் போய் டேட்டா சயின்ஸ் மாதிரி ரொம்ப ஒரு குழப்பமான பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்காக வேலை செய்ய வேண்டிய நேரம் இருக்குது. இதனால் சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் ஆணி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். கிட்டத்தட்ட ஒரு வாரம் பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்துலேயும் மன அழுத்தத்துலேயும் இருந்தேன். அந்த சமயத்தில் பார்க்குற எதையுமே நம்மளால் ரசிக்க முடியாது, நமக்கு எல்லாமே கோபம் கோபமாக வரும். அந்த கோபத்தை யார் மேலேயும் காமிக்கக்கூடாதுன்னு நமக்கு தோணும். நமக்கு அழுகிறதா, சிரிக்கிறதா, செவுத்தில் முட்டிக்கிறதா, இல்லை கீழே படுத்து புரளறதான்னு கூட தெரியாது. நமக்கு யாராவது அறிவுரை சொன்னால் அது நம்மளை அவங்கள பார்த்து கோபப்பட வைக்கும். நமக்கு யாராவது அக்கறையாக வந்து பேசுனா அவன் நம்மளை அசிங்கப்படுத்தலன்னு நினைக்க வைக்கும். இந்த மன அழுத்தங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம்னு நான் அந்த காலகட்டத்தில் உணர்ந்தேன். யாரு கூடயுமே பேச பிடிக்காமல் ஒரு 2-3 நாள் உருளுனே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் சுமி வண்ண காவியங்களோட பேங்கிங் எபிசோடை நான் கேட்டேன். அந்த எபிசோடை கேட்காதவங்க முடிஞ்சால் இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டு பாருங்கள். அதை கேட்டதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பொறி தட்டுச்சு. அந்த எபிசோடில் டோபி ராமா அவர்களுக்கு கோவிட் லாக்டவுன் சமயத்தில் நடந்த கடன் பிரச்சனைகளையும் அதை அவர் எப்படி சமாளித்தாருங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. ஒரு 30 வயசான ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனையும் இந்த திசையிலிருந்து வரும்போதும் அவர் அதை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எதிர்நோக்கி போனார். நான் ஒரு 25 எருமை மாடு, இந்த சின்ன பிரச்சனையை கூட தெளிவாக அணுகாமல் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஒரு 1990 அப்புறம் பிறந்த நம்ம எல்லோருமே நம்ம அப்பா அம்மாவை அதிகமாக நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க, நம்மளை தொலை பண்ணுறாங்கன்னு தான் யோசிச்சுருப்போம். அவங்க இளமை காலத்தில் நம்ம வயசில் இருக்கும்போது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அவங்க மேலே கொஞ்சம் மதிப்பும் நம்ம மண்டைக்குள்ளே கொஞ்சம் பொறுமையும் வரதான் செய்யுது. நான் அந்த 1 வாரம் 2 வாரம் கடும் மன அழுத்தத்தில் இருந்தப்போ என்னை பாதித்த முக்கியமான விஷயம் என்னென்னா, 25 இன்னும் நான் படித்து முடிக்காமல் உட்காந்துட்டு இருக்கேங்கிறது தான். இந்த தெளிவுகள்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் ஒரு நொடி யோசிச்சு பார்த்தேன், 25 தொடர்ந்து காலேஜில் படித்தா இப்போ என்ன பிரச்சனை? சொந்தக்காரன் ஏதாவது சொல்லுவானா, இல்லை வேறு யாராவது ஏதாவது பேசுவாங்களா, இன்னும் நீ வேலைக்கு போகாமல் இருக்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்க, குட்டி போடாமல் இருக்கான்னு எல்லா பொருளையும் பேசுவாங்கள்ல, அதனால் எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு நான் அப்போ யோசிக்கவே இல்லை. இப்போ யோசிக்கிறேன், ஒரு பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. ஜெர்மனியில் அவன் 30 தான் மாஸ்டர்ஸ் படிக்கிறக்கே வர்றான். சொல்லப்போனால் எங்கள் கிளாஸில் வயசு கம்மியானவங்களில் நானும் ஒருத்தன். இந்த மாதிரி இருக்கிற ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம வயசில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டானே அவனுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த ஒரு வாரம் யோசித்ததே இப்போ எனக்கு ரொம்ப ஒரு நகைச்சுவே தெரியுது. பொதுவாகவே நான் எப்போவுமே என்னோட செயல்திறனும் என்னோட இலக்குகளையும் நான் இருக்கிற இடத்தையும் மற்றவங்களோட என்றைக்குமே ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். அது மிகப்பெரிய தலைவலிக்கான காரணங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போதும் இப்படி நான் ஒரு சின்னத்தனமாக யோசிச்சேன்னு நினச்சா மனசு ஒரு குரங்குன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த மனசை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணும். நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த நோக்கி இந்த மனசை காமிக்கணுங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கான பிரச்சனையாக நான் கூறாய்வு பண்ணி பார்க்கும்போது எனக்கு இப்போ தேவை ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. அதுக்கு நான் நேர்முக தேர்வு அளந்துக்கிட்டு தேர்ச்சி வாங்கினா போதும். கம்பெனிக்காரனே நீ எங்கள் ஊருக்கு வா, இல்லை உங்கள் வீட்டிலருந்தே இதை எங்கள் கம்ப்யூட்டர்லாம் செய்யின்னு சொல்லி வேலையை கொடுக்க போகிறான். இதை செய்கிறக்கு நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அப்போ அந்த இன்டர்வியூக்கு தேவையானது என்னென்னு நான் யோசிக்கணும். தகுந்த சாஃப்ட்வேர் படிக்கணும். எனக்கு ஏற்கனவே சில சாஃப்ட்வேர்கள் தெரிஞ்சாலும் இன்னும் அதை மெருகேற்றிக்கணும். என்னோடய ஜெர்மன் மொழி அறிவை இன்னும் நான் தூசி தட்டி அதையும் மெருகேற்றிக்கிட்டு இன்டர்வியூக்கு போனேன்னா கண்டிப்பாக தேர்ச்சி வாங்கலாம். இப்படி இருக்கும்போது நான் அந்த ரெண்டு வாரத்தை வீண் பண்ணதை நினச்சா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதே நிலைமையில தான் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர் பேச்சுலர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கமே நமக்கு என்ன கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கல உட்காந்துட்டு இருப்பாங்க. கேம்பஸ் கிடைச்சவன் நமக்கு என்ன நல்ல சம்பளம் கிடைக்கல உட்காந்துட்டு இருப்பான். இந்தியாவில் இருக்கிறவன் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம வெளிநாடு போகலன்னு வச்சுருப்பான். மாஸ்டர்ஸ் படிக்க வெளிநாடு வந்தவன் நம்ம சீக்கிரம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு சம்பாதிக்கணும்னு வச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி ஒவ்வொருத்தருமே தன்னோட அடுத்த கட்டத்துக்கு இருக்கிற நினச்சி அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா இப்போ இந்த நொடி உங்களுக்கான வாழ்க்கை உங்களை விட்டுட்டு வேற ஒரு திசையில் ஓட ஆரம்பிச்சிடும். எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது தப்பு தான், ஆனால் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. இந்த கிறிஸ்மஸ்ஸு டைமில் தான் புது வீட்டில் நிறைய தமிழ் பசங்க இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனேன். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கிச்சனில் நிறையா சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது தெரியுது நான் இந்த பழைய வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ விஷயத்தை தவற விட்டுருக்கேன்னு. எனவே இந்த பாட்காஸ்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது ஒரே விஷயந்தான், இது ரொம்ப சின்ன கருத்து தான். உங்கள் எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்து உங்கள் நிகழ்காலத்தை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா எதிர்காலம்ங்கிறது என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனோட வாட்ச் நல்ல நேரத்தை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கான வேலையை எதிரும் திட்டம் போட்டு இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய வெற்றி வராட்டியும் உங்கள் மனசுக்கு திருப்தியான நிம்மதியான ஒரு நிலையில் நீங்கள் போய் நின்னே திருவீங்க. அதனால் நீங்கள் புத்தாண்டில் சிறப்பாக இருக்கணும்னா ரொம்ப அதிகமாக எந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் இருந்தால் போதும்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை நான் நிறைவு செய்கிறேன். ஏதேனும் குறைகள் கருத்துகள் இருந்தால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இந்த பாட்காஸ்ட் கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை மற்றும் இதர தளங்களில் கிடைக்கும். இத்தனை நேரம் பாட்காஸ்ட்டை ரசித்து கேட்ட அனைவருக்கும் நன்றி.
உங்க வாய் உங்க ஊருக்கு.